எம் ரிஷான் ஷெரீஃப் எழுதிய ஒரு சிறு கதை. கதையின் பெயர் காணல். காற்றோடு கூடிய அடர்த்தியான சாரல் மழை ஊரையே ஈரொளிப்புக்குள் வைத்திருந்தது. மேக கருமூட்டம் பகல் பொழுதையும் அந்தி வேளையைப் போல இருட்டாக்கியிருந்தது. விடுமுறை நாளும் அதுவுமாய் இனி என்ன? உம்மா சமைத்து வைத்துள்ள சுவையான சாப்பாட்டினை சாப்பிட்டுவிட்டு அடிக்கும் குளிருக்கு ஏதுவாய் போர்த்தி தூங்கினால் சரி, வேறு வேலை எதுவும் இல்லை. ஒருமுறை வெளியே வந்து எட்டி பார்த்தேன். வீட்டுக்கு முன்னே இருந்த வயல்காணி முழுதும் நீர் நிறைந்து வெள்ளக்காடாகியிருந்தது. நாளை கொக்குகளுக்கு நல்ல நண்டு வேட்டை இருக்கிறது என எண்ணிக்கொண்டேன். இந்த கிழமை போயா தினத்துக்கும் சேர்த்து 3 நாட்கள் விடுமுறை. மழை வெளியே எங்கும் இறங்கி நடமாட விடாது போல் இருக்கிறது. நானா உங்களுக்கு ஃபோன்? தங்கை சமீனா கொண்டு வந்து நீட்டினாள். யாரு?
வஜீகா மாமி வீட்டிலிருந்து.
ஹாரிஸாக இருக்க வேண்டும் என நினைத்து கொண்டேன். அவன் என்னுடன் கூட படித்த நெருங்கிய சிநேகிதர்களில் ஒருவன். கொழும்பில் வேலை செய்யும் அவனும் விடுமுறைக்காக வீட்டுக்கு வந்திருக்க வேண்டும். இந்த முறை அவன் வீட்டுக்கும் போய் வர வேண்டும் என்ற திட்டம் இருந்தது எனக்குள். போன மாதம் கொழும்பில் விபத்தொன்றில் சிக்கி ஆஸ்பத்திரியில் நீண்ட நாட்கள் தங்கியிருந்து விட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறான். தொலைபேசி அழைப்பினை எடுத்தேன். மதீனா ராத்தா எடுத்திருந்தார். ஹாரிஸின் மூத்த ராத்தா. அவர்களது உம்மா என்னை அவசரமாக பார்க்க வேண்டும் என சொன்னதாக சொன்னார். மழை விட்டவுடன் வீட்டுக்கு வருவதாக சொல்லி வைத்தேன். மனதுக்குள் நிறைய கேள்விகள் எழும்பி மறைந்தது. இப்படியான தொலைபேசி அழைப்புகள் வருவது எனக்கு இதுதான் முதல் தடவை. அதுவும் வஹீஜா மாமியிடமிருந்து. ஏதும் அவசரமில்லாமல் காரணமல்லாமல் கூப்பிட்டிருக்க மாட்டார். மதிய சாப்பாட்டினை மேசியில் பருத்திவிட்டு உம்மா சாப்பிட அழைத்தார். சாப்பிட்டு முடித்து வந்து பார்த்தும் மழை விடுவது போல தெரியவில்லை. ஹாரிஸின் வாப்பா அவனது சிறு வயதிலேயே இறந்துவிட்டார். அவனுக்கு மூத்ததாக 2 ராத்தாமார். வாப்பாவின் பென்ஷனில்தான் அவர்களை அவன் உம்மா கஷ்டப்பட்டு வளர்த்தார். இப்போதும் ஹாரிஸும் வேலைக்கு போவதால் குடும்ப கஷ்டம் சிறிதளவாவது குறைந்திருக்க வேண்டும். அவன் வீடு ஊருக்குள் இருந்தது. நடந்து போவதென்றால் 10-15 நிமிடங்களாவது எடுக்கும். சமீனாவிடம் குடையை வாங்கி கொண்டு நடக்க தொடங்கினேன். மண் வீதி எங்கும் சேற்று நீர் தேங்கி அழுக்காகியிருந்தது. நடக்க நடக்க பின்கால்களில் தெரித்தது. பேசாமல் சைக்கிளில் வந்திருக்கலாம். சிவப்பு ரோசாவுக்கென ஹாரிஸ் வீட்டு முன் வாயிலில் பதியம் போடப்பட்டிருந்தது. வீதியோடு ஒட்டிய வேலிக்கென வளர்க்கப்பட்ட மரங்களுக்குள்ளிருந்து மல்லிகை கொடியொன்று எட்டி பார்த்தது. வீட்டு வாயிலில் கூரையிலிருந்து வடிந்த பீலித் தண்ணீரில் சேறு தெரித்திருந்த கால்களை கழுவிக்கொண்டு செருப்பை கலற்றி வைத்து விட்டு கதவை தட்டி ஹாரிஸ் என்றபடியே உள் நுழைந்தேன்.
வாங்கோ தம்பி.
ஹாரிஸ் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சத்துக்கு முந்தி தான் போனான்.
வருவான், நீங்கள் இருங்கோ.
சொன்னபடி உள்ளிருந்து வந்த மதீனா ராத்தாவின் பின்னால் வஹீஜா மாமியும் வந்தார்.
ஓ சரி, மெதுவாக வரட்டும்.
ஹாரிஸ்க்கு இப்போ எப்படி? என் காலில் பலத்து அடி என்று கேள்விப்பட்டேன். பார்க்க வர எனக்கு லீவு கிடைக்க இல்லை. இப்போ நடக்கேலுமா?
முன் விராந்தையில் போடப்பட்டிருந்த கதிரையில் அமர்ந்து கொண்டேன்.
அருகிலிருந்த கதிரையில் வஹீஜா மாமியும் அமர்ந்து கொண்டே,
ஓ நடக்க இயலும். இப்போ சைக்கிள் மிதித்து கொண்டுத்தான் போஸ்ட் ஆஃபீஸ் போயிருக்கான். 1 மாதமாக கொழும்பு ஹாஸ்பிட்டலில் இருந்தான். நாங்கள் 3 நாளைக்கு ஒருக்கா போய் பார்த்துட்டு வந்து கொண்டிருந்தோம்.
வேண்டேஜ் விட்டின பிறகு கூட்டி கொண்டு போக சொன்ன. போன கிழமைத்தான் கூட்டி கொண்டு வந்தோம். காலில் வீக்கம் இன்னும் இருக்கி. வார கிழமையிலிருந்து வேலைக்கு போக போகிறான். சொல்கிறதொண்டும் கேட்குறான் இல்லை. அதை பற்றி பேசுகிறதுக்குத்தான் உங்களை கொஞ்சம் வர சொன்னன் மகன்.
மதீனா, தம்பிக்கு குடிக்க ஏதாச்சும் ஊற்றி கொண்டு வாங்கோ என்றார்.
ஐயோ வாணா மாமி, இப்போ தான் நல்லா சாப்பிட்டு வந்தேன்.
ஹாரிஸால என்ன பிரச்சனை மாமி?
5 நேரம் தொழுது கொண்டு உங்களோட பேச்சை கேட்டு வளர்ற பொடியன் தானே.
அதெல்லாம் முந்தி மகன். அவனுக்கு மூத்ததா 2 ராத்தா மாறி இருக்காங்க. கல்யாண வயசாகி மிச்ச நாள். இவன் என்னடாவென்றால் 25 வயசுலேயே ஒரு பிள்ளையை பழக்கமாக்கி கொண்டு வந்து அவனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க சொல்கிறான்.
வஹீஜா மாமி சொல்லி கொண்டிருக்கும் போதே மதீனா ராத்தா வீட்டு மரத்தில் காய்த்த பப்பாளி பழம் ஒன்றை துண்டுகளாக வெட்டி எடுத்து ஒரு தட்டில் கொண்டு வந்து என் முன்னால் இருந்த சிறு மேசையில் வைத்து,
எடுங்கோ தம்பி என்றார்.
அதுவும் ஒரு சிங்கள பிள்ளை.
ஹாஸ்பிட்டலில் வச்சு பழக்கமாயிருக்கு. வீட்டுக்கு வந்த நாளில் இருந்து இவன் அடிக்கடி ஒரு நம்பருக்கு கோல் எடுத்து பேசி கொண்டு இருக்கிறத பார்த்துட்டு கேட்டா எப்படி சொல்கிறான். ஏண்ட உசுறு இருக்கிற வரைக்கும் இது போல் ஒண்டை ஏண்ட வீட்டில் செய்ய அனுமதிக்க மாட்டான். எங்கட பரம்பரையில் இப்படி ஒரு காரியத்தை யாரும் செஞ்சில்லை இன்றைக்கு வரைக்கும். இவன் இப்படி ஏதாவது செஞ்சு கொண்டு வந்து நின்றானென்றால் இந்த ரெண்டு குமர்களையும் நான் எப்படி கரை சேர்க்கிறது மகன்? சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே மாமிக்கு அழுகை வந்துவிட்டது. உடுத்திருந்த சாரி முந்தானையால் கண்களை துடைத்து கொண்டார். கேட்டுக்கொண்டிருந்த மதீனா ராத்தாவின் முகமும் வாடி சோர்ந்திருந்தது. நான் பேச்சை மாற்ற விரும்பினேன். சின்ன ராத்தா எங்க காணல என்றேன். அவ தையல் கிளாஸுக்கு போயிருக்கா. உம்மா சேர்த்திருந்த சீட்டு காசு கிடச்சி வீட்டுக்கு ஒரு தையல் மிஷினும் வாங்கிட்டோம். நானும் தைக்கிறன். அவள் பூ போடவெல்லாம் பழகோணம் என்று சொல்லிக்கொண்டு கிளாஸுக்கு போகிறாள். நல்லா சொல்லித்தராங்களாம். நீங்கள் பழம் சாப்பிடுங்க தம்பி. மகன், அண்ட அசலு யாருக்கும் தெரியாது. இவன்ட மாமாவுக்கு கூட சொல்லலை. நீங்கள் தான் அவன்கிட்ட இது சம்பந்தமாக பேசணும். நீங்கள் சொன்னால் கேட்பன். நல்ல புத்தி சொல்லுங்கோ அவனுக்கு. அவனை நம்பித்தான் நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம் மகன். நீங்கள் கவலைப்பட வேணாம் மாமி, நான் அவன்கிட்ட பேசுகிறேன், எல்லாம் சரியாகிடும். நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்க வேணாம் என்று சொல்லியவாறே எழுந்தேன். ஹாரிஸ் வந்தான் என்றால் எங்களோட வீட்டுக்கு வர சொல்லுங்கோ. நான் இன்னும் ரெண்டு நாளைக்கு வீட்டில் தான் இருப்பேன். அவன் வராட்டி ராவாகி நானே வீட்டுக்கு வரேன். போயிட்டு வரேன் மாமி. செருப்பை அணியும் பொழுது மதீனா ராத்தா ஒரு கருப்பு பொலித்தின் பையை கொண்டு வந்து நீட்டினார். என்ன ராத்தா இது? உமா கிட்ட கொடுங்கோ. மிச்சம் நாளாச்சு அவங்கள பார்த்து. நாங்கள் சலாம் சொன்னோம் என்று சொல்லுங்கோ. நான் சரியென சொல்லி கொடுத்த பப்பாளி பழங்களை வாங்கி கொண்டு குடையுடன் நகர்ந்தேன். மழை லேசான தூறலாக பின்தொடர்ந்தது. மரீஃபுக்கு பள்ளிக்கு போய்விட்டு வருகையில் என்னை தேடி வந்த ஹாரிஸ் என் வீட்டிலிருந்தான். அவன் குடித்துவிட்டு வைத்திருந்த தேநீர் கோப்பையையும் எடுக்காமல் உம்மா அவனது விபத்து பற்றிய கதைகளை பரிதாபத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தார். வாப்பா அவனது காலை காட்ட சொல்லி பார்த்தார். நான் அவனை எனது அறைக்குள் கூட்டிக் கொண்டு வந்தேன். லேசாக நொண்டியபடியே நடந்து வந்தான். கட்டிலில் அமர சொல்லி விபத்து எப்படியானதென விசாரித்தேன். வேலைக்கு போயிட்டு வரச்சுதான். பஸ்ஸை நான் இறங்கும் முன்னமே இழுத்துட்டான். கீழே விழுந்துட்டன். சின்ன எலும்பு முறிவு. பெருசாக கட்டு போட்டுட்டு விட்டாங்க. இன்னும் குளிசை தந்திருக்கு குடிக்க சொல்லி. பிறகு அவனது வேலை பற்றியும் கொழும்பில் தங்குமிடம் பற்றியெல்லாம் விசாரித்துவிட்டு விஷயத்துக்கு வந்தேன். யாரோ ஒரு சிங்கள பிள்ளையோண்ட பழக்கமாம், எப்போல இருந்துடா? அது மச்சான், யார் உனக்கு சொன்னா? அதை விடு, நீ சொல்லு. என்ன பழக்கம், என்ன விஷயம், மறைக்காமல் சொல்லடா. அதுதான், நான் ஆக்சிடெண்ட் பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ நல்ல அன்பை பார்த்து கொண்டது. நான் படுத்திருந்த வார்டில் வேலை செய்கிற நர்ஸ் உண்டு. நீ அவளை லவ் பண்ணுறியா, கல்யாணம் செய்ய போறியா? என் மேலே ரொம்ப அன்பு அவளுக்கு. அவள் மேலே எனக்கும் விருப்பம் என்று இருக்கு. நான் இன்னும் அவகிட்ட அதை சொல்லலை. ஆனால் நான் சொன்னால் மறுக்க மாட்டாள்ண்டு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு பைத்தியமாடா மச்சான். உனக்கு ரெண்டு ராத்தா மாதிரி இருக்காங்க. உன்னை நம்பி உன்னோட குடும்பம் இருக்கு. நீ இப்படி செஞ்சால் ஊரில் யார் உன் குடும்பத்தை மனுஷனாக மதிப்பாங்க? ம், ஆக்சிடெண்ட் பட்டு தன்னந்தனியாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ ஊர்லேருந்து எவன் வந்தான் என்னை பார்க்க? அந்த புள்ள தான் பார்த்து கொண்டது. கல்யாணம் மண்டு கட்டினா அவளை தான் கட்டுவேன். நீ தாமச்சா ஹெல்ப் பண்ணணும் என்று என் கைகளை பிடித்து கொண்டான். அவனிடம் இதற்கு மேல் இது பற்றி பேசுவதில் அர்த்தமில்லை என தோன்றியது. அந்த பெண்ணிடம் பேசி பார்த்தால் என்ன? அவளுக்கு விருப்பமா இந்த லவ்வில்? நான் இன்னும் வெளிப்படையாக அவகிட்ட சொல்லலை. நேத்தும் கால் எடுத்தேன். ஒரு ஜாதி குளிசை மறந்து வச்சுட்டு போயிட்டேன்னு மறக்காமல் ஃபார்மசியில் வாங்கி குடிக்க சொன்னான். அவகிட்ட கேட்காம நீ கல்யாணம் வரைக்கும் கற்பனை பண்ணி வச்சுருக்க? இல்லை மச்சான், அவள் கட்டாயம் ஏற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீ தான் மச்சான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எங்களோட வீட்டில் விருப்பப்பட மாட்டாங்க. நீ தான் எடுத்து சொல்லணும். இருதலை கொள்ளி எறும்பின் நிலைக்காலானேன். வஹிஜா மாமிக்கு சார்பாக இவனிடம் பேச வந்தால் இவன் சார்பாக அவரிடம் பேசப்போக வேண்டும் போல் இருக்கிறது. சரி, அப்போ நாளைக்கே கேட்டுப்பாரு. நான் வேலைக்கு போகிறதுக்கு முந்தி ஏதாச்சும் ஒன்று செஞ்சு வச்சுட்டு போகிறேன். இரவு சாப்பாட்டுக்கு பின்னர் திரும்பவும் மழை பிடித்து கொண்டது. சேற்றுப்பாதையில் சைக்கிள் மிதித்து விழுந்து தொலைத்தால் திரும்பவும் விபரீதம் என சைக்கிளை எனது வீட்டில் வைத்துவிட்டு குடையை கொடுத்து நடந்து போக சொல்லி அனுப்பினேன். அவன் போய் வெகு நேரமாகியும் எனக்கு தூக்கம் வரவில்லை. மழை விட்டிருந்த மறுநாட்காலை 10 மணிக்கெல்லாம் வந்த அவனது தொலைபேசி அழைப்பு எங்கிருக்கிறேன் என கேட்டு உடனே என்னை சந்திக்க வேண்டுமெனவும் வீட்டிலேயே இருக்கும்படியும் உடனே வருவதாகவும் சொன்னது. நான் காத்திருக்க தொடங்கினேன். குடையை தந்தவனின் முகம் சோர்ந்து போயிருந்தது. வீட்டில் ஏதாவது பிரச்சனை பண்ணிவிட்டு வந்திருப்பானோ? மேலும் என்னை யோசிக்க விடாமல், ஃபோனில் அவகிட்ட பேசினேன் என்றான். ஓ, என்ன சொன்னா? ஒரு நோயாளியை அன்பை பார்த்துக்கொள்றது நர்ஸோட கடமையா? அவளுக்கு என்ன மாதிரியே ஒரு நானா ஆர்மியில் இருக்கானா? அதனாலையும் தான் அன்பை பார்த்து கொண்டாலாம். நல்ல விஷயம், நீ தான் தப்பாக புரிஞ்சு கொண்டு இருக்கிறாய். நீ கேட்டதுக்கு அவள் கோபப்படாமையா இருந்தா? இல்லைடா, நான் கேட்ட உடனே சிரிக்க தொடங்கிட்டாடா மச்சான். அவளுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி 2 வயசில் ஒரு பிள்ளையும் இருக்கான் என்றான்.
எம். ரிஷான் ஷெரீஃப் எழுதிய இந்த சிறுகதையின் பெயர் காணல்.